நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு நன்கு தேர்வு எழுதி சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான சில குறிப்புகளை வழங்குகிறார் நேரு வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் டி தண்டபாணி அவர்கள். இன்று இடம்பெறுவது கணித தேர்வை எதிர்கொள்ளவிருக்கும் மாணவர்களுக்கான குறிப்புகள்.
வருங்கால இந்தியாவின் தூண்களே, என்னுடைய பெயர் டி தண்டபாணி. நான் நேரு வித்யாலயா மேல்நிலைப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இருக்கின்ற உன்னதமான மை திறமை, இல்லாமை பொறுமை. திறமையை பொறுமையாக கையாண்டு வெற்றி பெற வாழ்த்தி தேர்வை சிறப்பாக எழுத சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே தங்களுடைய செவிகளையும் சிந்தனைகளையும் கருத்தாக வைத்து பயன்பெறுவீர்கள் என நம்புகிறேன். கணித பாடத்தை பொறுத்தவரை 200க்கு 200 முழு மதிப்பெண் பெறுவது மிக எளிது. கணித பாடத்தில் மொத்த வினாக்கள் 70, அதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 40, 40ல் 30 வினாக்கள் புத்தகத்தின் பின்புறத்தில் இருந்து கேட்கப்படுகின்றன. மற்ற 10 வினாக்கள் கிரியேட்டிவ் குவஷின் கம்புக், அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்படுகின்ற புத்தகத்திலிருந்து கேட்கப்படுகின்றன. 41 முதல் 55 வரை உள்ள வினாக்கள் 6 மதிப்பெண் மற்றும் 56 முதல் 70 வரை உள்ள வினாக்கள் 10 மதிப்பெண் வினாக்கள். இவற்றில் 55 மற்றும் 70 கட்டாயமாக விடையளிக்க வேண்டிய வினாக்கள். இந்த 2 வினாக்கள் தான் உங்களுடைய செண்டம் எனும் முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கான தேர்ச்சியை உறுதி செய்ய உள்ளது. பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கணித பாடத்தில் மிக அதிக மதிப்பெண் பெற்றால் மட்டுமே தாங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர முடியும். இனி பாடப்பகுதிக்கு செல்வோம். அணிக்கோவையில் அடைப்புக்குறி தவறாக போடுவது, வெக்டர் குறியீட்டை எழுதாமல் விடுவது, தேவையான இடத்தில் வரைபடம் வரையாமல் விடுவது, வினாத்தாளில் உள்ள வினாவை தவறுதலாக எழுதுவது, வினாவை நிதானமாக படிக்காமல் அவசரமாக படித்துவிட்டு தவறுதலாக புரிந்து அதற்குரிய விடையை தவறுதலாக எழுதுவது போன்ற சின்ன சின்ன தவறுகள் உங்கள் 200க்கு 200 மதிப்பெண் கனவை குறைக்கும். எனவே இம்மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருத்தல் அவசியம். புத்தகத்தில் உள்ள 1 mark வினாக்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து படித்துக் கொள்வது அவசியமாகும். 1-2 வினாக்கள் இவை தவிர்த்தும் கேட்கப்படலாம். புரிந்து படித்து வைத்து இருந்தால் மட்டுமே அதையும் எளிதில் எழுதிவிடலாம். ஒவ்வொரு சாப்டரிலும் உள்ள சூத்திரத்தையும் எழுதி வைத்து அவ்வப்போது நன்றாக படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாப்டரில் உள்ள பயிற்சியில் கேள்விகள் கேட்பார்கள் அல்லது கேட்க மாட்டார்கள் என்று நீங்களே முடிவு செய்து படிக்காமல் விட்டுவிடக் கூடாது. உதாரணமாக இன்டெக்ரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 7.5 அண்ட் எக்ஸாமில் உள்ள கடைசி பயிற்சியில் தொடர்ந்து பல வருடமாக 10 mark கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆனால் கடந்த 2010ல் கேட்கப்படவில்லை. இதற்கு முந்தைய பயிற்சியில் 2 10 mark கேள்வியும் கேட்கப்பட்டு விட்டது. ஆகையால் நாம முடிவு செய்து எதையும் தவிர்க்க கூடாது. ஏதாவது ஒரு கேள்வியை அவசரமாக எழுத அதன் விடையை சரியாக எழுத முடியாமல் காலத்தை வீணாக்குவதை தவிர்த்து விடுங்கள். தொகையீடு கணிதத்தில் 2 சமன்பாடு கொடுக்கப்பட்டு பரப்பளவு கேட்டால் முதலில் அந்த 2 சமன்பாடுகளுக்கும் தீர்வு கண்டுபிடித்து அதன் மூலம் வரைபடம் வரைந்து பின்பு எக்ஸை பொறுத்து தொகையீட்டு பண்ண முடியுமா அல்லது ஒய்யை பொறுத்து தொகையீடு பண்ண முடியுமா என்பதை அறிந்து பின்பு 2 பெருக்கி எழுத வேண்டுமா அல்லது 4 பெருக்கி எழுத வேண்டுமா என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி பாட வாரியாக சில குறிப்புகளை பார்ப்போம். முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். இதில் 4 1 மதிப்பெண் வினாக்களும், 2 6 மதிப்பெண் வினாக்களும், 1 10 மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்படுகின்றன. அணிக்கோவை பாடத்தை படிக்கும் போது அணிகள் பண்புகள், நேர்மாறு, அணியின் தரம், சமன்பாடுகளின் ஒருங்கமைவு தன்மை பற்றிய விதிகள் ஆகியவற்றை அறிந்திருத்தல் குறுவினாக்களின் விடைகளை எளிதில் அறிந்துவிடலாம். அணிக்கோவையின் மதிப்பு பூஜ்ஜியமாக இருந்தால் கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்வு காணலாம். சமன்பாட்டு தொகுப்பின் தன்மைகள் பற்றி கூற வேண்டியிருந்தால் விரிவுபடுத்தப்பட்ட அணிமுறை மூலம் தீர்வு காண்பதே எளிதான முறை. பொதுவில் சமன்பாடு தொகுப்புகளின் தீர்வு குறிப்பிட்டபடி செய்யும்படி கேட்காத போது எந்த முறையில் தீர்வு காணலாம், இவையெல்லாம் கருத்தில் கொண்டு குறைந்த நேரத்தில் சரியான தீர்வை காண முயல வேண்டும். அடுத்ததாக வெக்டர் இயற்கணிதம். இதில் 10 மார்க்கு வினாக்கள் 2, 6 மதிப்பெண் வினாக்கள் 2, 1 மதிப்பெண் வினாக்கள் 6 கேட்கப்படுகின்றன. வெக்டர் பெருக்கம் பண்புகள் பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வெக்டர் முறையில் நிறுவும் வடிவியல் கருத்துக்களுக்கு பயன்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படித்தால் நாம் எதிர்பார்த்த வினா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கோடுகள், தளங்கள் போன்றவற்றில் வெக்டர் அமைப்புகளுக்கு அட்டவணைப்படுத்துதலே சிறந்த வழி. அடுத்ததாக கலப்பு எண்கள். கலப்பு எண்களில் 10 மதிப்பெண் வினாக்கள் 1, 6 மதிப்பெண் வினாக்கள் 2, 1 மதிப்பெண் வினாக்கள் 4, மொத்தம் 26 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுகிறது. கணக்கு பாடத்தில் மிகவும் எளிமையான பகுதி என்று பார்த்தால் கலப்பு எண்கள். கலப்பு எண்களில் போலார் வடிவத்தில் இருந்து சாதாரண கலப்பு எண்ணையும் கலப்பு எண்ணிலிருந்து போலார் வடிவத்துக்கும் மாற்றுவதற்கு தெரிந்திருப்பது இப்பாடத்தின் அடிப்படை. இதை சரியாக தெரிந்திருந்தால் டிமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி எல்லா கணக்குகளுக்கும் தீர்வு காணலாம். அடுத்ததாக பகுமுறை வடிகணிதம். இதில் 10 மதிப்பெண் வினாக்கள் 3, 6 மதிப்பெண் வினாக்கள் 1, 1 மதிப்பெண் வினாக்கள் 4 கேட்கப்படுகிறது. இது கவனமாக படிக்க வேண்டிய பாடம். இதில் ஏராளமான வரையறைகளும் கருத்துக்களும் விதிகளும் வடிவங்களும் உள்ளன. எனவே மாணவர்கள் குழப்பமடைவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை தவிர்க்க முதலில் அடிப்படை கருத்துக்களை படித்தவுடன் புரிந்து கொள்ள வேண்டும். கூம்பு வளவரையின் திட்ட சமன்பாட்டை படத்துடன் ஒப்பிட்டு படித்து புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அக்கருத்துக்களை வடிவங்களை அட்டவணைப்படுத்து ஒப்பிட்டு கணக்குகளின் தன்மைக்கேற்ப வேறுபடுத்தி கணக்குகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் எளிதான சரியான விடையை பெற முடியும். அடுத்தது வகை நுண்கணிதம். இதில் மொத்த மதிப்பெண் 36, இதில் 2 10 மதிப்பெண் வினாக்களும், 2 6 மதிப்பெண் வினாக்களும், 4 1 மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்படுகின்றன. சார்ந்த வீதங்கள், திசைவேகம், முடுக்கம், தொடக்க திசைவேகம், தொடக்க முடுக்கம் என்பதற்கான விதிகள், சூத்திரங்கள், கணக்கிடும் முறைகள் போன்றவற்றை அறிந்திருக்க வேண்டும். தொடுகோடு, செங்கோடு ஆகியவற்றின் சமன்பாடுகளை முதலில் வளைவரையில் மீது உள்ள புள்ளியில் உள்ள கோண சாய்வை காண வேண்டும். அதேபோல் இரு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தையும் காணலாம். முக்கிய பகுதியான கூடும் சார்பு, குறையும் சார்பு, பெரும மதிப்பு, சிறும மதிப்பு ஆகியவற்றை காண அதன் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு பிறகு பயன்படுத்த வேண்டும். அது புரிந்தால் தொடர்ச்சியாக குழிவு, குவிவு மற்றும் வளைவரை மாற்றுப்புள்ளிகள் பற்றிய கணக்குகளை செய்யலாம். அடுத்ததாக தொகை நுண்கணிதம், இன்டெக்ரல் கால்குலஸ். இதில் சூத்திரங்களை மட்டுமே நிலை வைத்துக் கொண்டு கணக்குகளை படித்துவிட்டு செய்துவிட முடியும். பரப்பு மற்றும் கன அளவு, வளைவரையின் நீளம் மற்றும் திடப்பொருள்களின் வளை பரப்பு என்ற கருத்துக்களின் சூத்திரங்கள் மற்றும் விதிமுறைகளை தெரிந்து கொண்டால் நேரடியாக தொகையீட்டு விடைகளை காணலாம். வகைக்கெழு சமன்பாடுகள். அடுத்ததாக வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் 30 மதிப்பெண் கேட்கப்படுகிறது. இப்பாடத்தில் மாறிகள், பிரிக்கக்கூடியவை, சமபடித்தான சமன்பாடுகள், நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள் போன்ற கணக்குகளுக்கும், 2 நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள் போன்ற கணக்குகளுக்கும், 2 வரிசை நேரிசை வகைக்கெழு சமன்பாடுகளுக்கும் 3 வகையான கணக்குகளே இருப்பதால் படிப்பதற்கு குறைந்த நேரம் செலவிட்டால் போதும். தனிநிலை கணக்கியல். இதில் 26 மதிப்பெண்கள் கேட்கப்படுகிறது. இதில் 2 6 மதிப்பெண் வினாக்களும், 1 10 மதிப்பெண் வினாக்களும், 4 1 மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்படுகிறது. இப்பகுதியில் 5 வகையான அட்டவணைகள் உள்ளன. இதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டாலே இப்பகுதியில் வரும் எவ்வகையான வினாக்களுக்கும் விடையளிக்கலாம். குலங்கள், வரையறைகள், பண்புகள் பற்றி தெரிந்திருந்தால் எளிமையான வினாக்களுக்கு பதில் எழுதிவிட முடியும். அடுத்ததாக ப்ராபபிலிட்டி, நிகழ்த்தகவு நுண்கணிதம். இதில் 26 மதிப்பெண் கேட்கப்படுகிறது. இதில் 1 மதிப்பெண் வினாக்கள் 4, 6 மதிப்பெண் வினாக்கள் 2, 10 மதிப்பெண் வினாக்கள் 1 கேட்கப்படுகிறது. இவற்றில் உள்ள எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்குகளை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். கணிதத்தை மிக கடினமாக எண்ணும் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதிகளை படித்தாலே நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட முடியும். அதற்கு சில குறிப்புகளை தருகிறேன், குறித்து கொள்ள வேண்டும். பாடம் 1, 2, 3 மற்றும் 9, 10 ஆகிய பாடத்தில் இருந்து ஒவ்வொரு பாடத்திலும் 2 6 மதிப்பு வினாக்கள் கேட்கப்படுகின்றன. இவற்றை முழுமையாக படித்தாலே 6 மதிப்பெண் வினாக்கள் அனைத்தையும் எழுதிவிட முடியும். அடுத்ததாக 10 மதிப்பெண் வினாக்கள் பாடம் 1, 2, 3, 4, 6, 9, 10 இந்த பாடப்பகுதியில் உள்ள அனைத்து 10 மதிப்பெண் வினாக்களை நன்றாக படித்தால் எல்லா விதமான கேள்விகளுக்கும் எழுதிவிட முடியும். உங்களுக்கு நல்வாழ்த்து. மாணவர்கள் தேர்வினை புத்துணர்ச்சியோடு வரவேற்க இனிமையுடன் இன்றே தயாராகுங்கள். நன்றி.
இதுவரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வை எதிர்கொள்வதற்கான சில குறிப்புகள் வழங்கினார் நேரு வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் டி தண்டபாணி அவர்கள்.